டாக்டர், இப்போ இதில்
ஒரு உதிரி கேள்வியாக நான் கேட்குறேன்னு வந்து, சிலைகளை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுற போது கீழே மருந்து என்று சொல்வார்,
அஷ்டபந்தனம்.
அஷ்டபந்தனம்,
பந்தனம் என்றால் ஒற்றுறது. எட்டு திரவியங்கள் இருக்குது, அரக்கு, மெழுகு, பஞ்சு, இப்படி போனெல்லாம் போட்டு இடித்து அதை எடுப்பார்கள். அது 12 வருடத்துக்கு அசையாமல் இருக்கும். நீர் கசைவு அது எதுகள் போனாலும் அது அப்படியே இருக்கும். அடுத்து விக்கிரத்துக்கு கீழே ஜந்திரம் வைப்பார்,
ரைட்.
ஜந்திர ரூபம் கடவுளுடைய இதில் வந்து சொல்வார்கள், இட்ஸ் அ சவுண்ட். மந்திரம் வந்து சவுண்டு ஃபார்ம் ஆஃப் தி காட், ஜந்திரம் வந்து கிராஃபிக் ஃபார்ம் ஆஃப் தி காட், விக்கிரகம் வந்து விஷுவல் ஃபார்ம் ஆஃப் தி காட். அப்போ ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த மூன்றும் கம்பைன்டா நாங்கள் விக்கிரகத்தில் இருக்குது. அந்த மந்திர வடிவு, ஜந்திர வடிவு, மற்றது விக்கிரக வடிவு, விஷுவல் ஃபார்ம். அந்த மூன்று ஃபார்மையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் வைக்கிறார்கள். மற்ற அதுக்கு தகுதி ஆக்குகிற கிரியை தான் கும்பாபிஷேகம். டு மேக் தட் பிளேஸ் அண்ட் த ஸ்டோன் அண்ட் த ஸ்டாச்சு சங்கிஃபைட் ஃபார் த இன்வொகேஷன் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட், ஃபார் த இன்விடேஷன் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட், ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் தி காட் தான் கும்பாபிஷேகத்தில் மண்டலாபிஷேகமாக 45 நாள் 48 நாட்களாக நாங்கள் அபிஷேகம் செய்து மந்திர தந்திரங்களால் செய்கின்றது அபிஷேகத்தில்.
யந்திர தகடு, இப்போ நாங்கள் ஒரு புதிய சிலையை மாற்றம் பண்ணுகிற போது அந்த யந்திர தகடு, ஏற்கனவே நாங்கள் வழிபாட்டில் இருந்த யந்திர தகடு, அது எல்லாம் என்ன நடக்கும்?
அது ஆகம விதிப்படி, ஒவ்வொரு ஆகமங்களே அதில் இருக்கிறது. சுப்ரபேத ஆகமம் இருக்கின்றது, அதே மாதிரி குமாரதந்திரம் வந்து
முருகனுடைய
முருகனையாலயம், விஜய ஆகமத்திலேயே துர்கையை பற்றி அந்த பரதஷ்டை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், காரணாகமம், காமிக ஆகமம். ஒவ்வொரு ஆகமங்கள்லையும் என்ன விக்கிரகம், விக்கிரகத்துடைய லட்சணங்கள் என்ன, எத்தனை கை, எத்தனை கண்கள், எத்தனை முகங்கள், எவ்வளவு உயரம், பரிமாணம், இப்பெல்லாம் விக்கிரகத்தின் பரிமாணம். இப்பெல்லாம் ஆளவு விக்கிரகங்கள் வைத்து விடுவது ஒரு பஷனாக இருக்கின்றது. மேலே வந்து விக்கிரகத்தினுடைய உருவ பரிமாணம் இந்த கோயிலுடைய பரிமாணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும். கர்ப்ப கிரகம் இந்த விக்கிரகத்தின் இது, அந்த கதவு நிலை, உயரம், இது எல்லாம் அளவு பரிமாணம், கோபுரம், அதெல்லாம் அளவு பரிமாணத்தின்படி இருக்க வேண்டும். கோயில் கட்டுகின்ற போது உள்ளுக்கு இருந்து தான் வரும். இப்போ மூல விக்கிரகத்தில் அளவு கேட்ட வேறத்தான் கற்பகிரகம், கற்பகிரகத்தின் அளவு கேட்ட வேறத்தான் அதுக்கு தூபம் தீபம் அதுகள், அப்புறம் அது கேட்ட வேறத்தான் முன்னுக்கு அந்த இடைவெளி, நந்தியினுடைய பரிமாணம், அதுவெல்லாம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் ஆகம விதி. ஆகம விதிக்கு அப்பாற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன. இப்போ ரோச்சஸ்வரரில் இருக்கிற அம்பாளுடைய ஆலயத்துக்கு போடுங்க, நாங்கள் கருவறை கிடையாது. அம்பாள் நேரடியாக பீடத்திலே இருக்கின்ற தன்மையத்தை நாங்கள் பார்க்கணும். அங்கே கருவறை கிடையாது, அது ஆகம வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டது. இப்போ அப்படியான முறை அது அது சொல்லுவார்கள், அந்த அவர்களுடைய முறையின்படி, ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தின்படி அதை செய்யணும். அந்த சம்பிரதாயம் அது வேறு சம்பிரதாயம். நோர்த் இந்தியாவிலெல்லாம் ஆகம முறைகள் எல்லாம் அழிந்து விட்டன. முஸ்லீம் இன்வேஷனின் போது அந்த ஆகம முறைப்படி வழிபாடுகள் கோயில்கள் எல்லாம் சிதைந்து அழிந்து விட்டன. இந்த காசிக்கு போனா கூட ஆகம வழிபாட்டை காண முடியாது. காசிலிங்கத்துக்கு போனா சமீபத்தில் போன சென்ற என்று சொன்னார், இந்த அந்த பூஜையிலே கலந்து கொண்ட பொழுது அந்த மூன்று முறை பிரதட்சிணம் பண்ண விடவில்லை. பண்டாண்டு இருக்கின்ற அங்கே இருக்கிற பிராமணர்கள் கிரௌடன் இல்லை, தனிப்பட்ட பூஜை இருக்கா அங்கே அந்த பிரதட்சிணம் பண்ற மரபு இல்லை என்று வருத்தப்பட்டார். அங்கே மரபு அதுதான், குருவானவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். குருவார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலானது. அது கொண்டு இரண்டாவதாக அந்த மரபு மறந்து விட்டது, வழக்கொழிந்து விட்டது. ஆகவ மரபு இந்த முஸ்லீம் இன்வேஷனே இல்லாம போயிட்டது. சரி, சத்யசாய் பாபா அவர்கள் அங்கே விஜயம் செய்திருக்கின்றார் காசிக்கு. அங்கே போனவள அந்த காசிலிங்கத்துக்கு இது முன்பக்கம் இது பின்பக்கம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர் ஒரு பதக்கத்தை உருவாக்கி அதுக்கு அணிவித்தார், இதுதான் முன்பக்கம் என்றுதான் அந்த மரபு. ஆனால் எங்களுடைய ஆகம மரபு நேபாளில் பசுபதீச்சரர் கோயிலில் இருக்குது, 5 முக லிங்கம் கொண்ட கோயில். அது இடையில இந்தியா வட இந்தியா முழுக்க இல்லை, அது தென்னிந்தியாவிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் அந்த மரபு இருக்குது. ஆகவே வி ஆர் த ட்ரெடிஷனல் ஹஸ்டடியன்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் அண்ட் விஸ்டம். அதுதான் நான் எங்களுடைய இது, இதுதான் எங்களுடைய விளக்கம். அதில் இருக்கிற
அற்புதமான ஒரு விளக்கம் அந்த இதில்.
இதில் இன்னொரு பகுதி நீங்கள் சொன்னீங்க, இந்த பிரிண்டிங் பிக்சர்ஸ் அதுகள் எல்லாம் ஒன்று, த வி ஷுடன் வேஸ்ட் எனி திங். இதையும் அப்பரிக்கிரகம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்பரிக்கிரகம் என்று சொல்லுண்டா, இதையும் எவ்வளவு மினிமம் தேவையோ அவ்வளவு மினிமமாக யூஸ் பண்ண முடியும். சாப்பாடு கூட அளவுக்கு அதிக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும். அது அதே மாதிரி உணவில் கூட, உடையில கூட, அதில் ஒரு அளவு வச்சிருக்க வேணும். என்னுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே சென்றவரோட கொடைக்கால விடுமுறைக்கு அந்த வெளியில் நோட்டீஸ் போல் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த எக்கோ அப்பயானஸுக்காக ஒன்று போட்டிருந்தாங்க, கன்சியூம் லெஸ். இட்ஸ் கன்சியூம் ஐயா, எல்லாரும் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி குறைவாக. அதே மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணுகின்ற பொழுது இந்த பேப்பர்கள் தாள்கள் இந்த பத்திரிகைகள் எல்லாம் வந்து மரங்கள் போன்ற இதுலேருந்து தான் வருகிறது. ஆகவே நாங்கள் இந்த பத்திரிகை இந்த பேப்பர் பிரிண்ட்டை குறைச்சோம் என்றால் மரங்கள் வெட்டப்படுவதையும் அழிவதையும் தவிர்க்கக்கூடியதாக குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் பூமிக்கு செய்கின்ற பூஜை. இறைவனுடைய அஷ்டமுஷ்டங்கள், இறைவன் இந்த விக்கிரகத்தில் மட்டுமில்லை இயற்கையாகவே வெட்டிடங்களில் வழிபட்டிருக்கிறான். இதே அஷ்டமூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மற்றது அடுத்ததாக சூரிய சந்திரன் என்ற ரெண்டு சுடர்கள். அடுத்ததாக எல்லா உயிர்கள். இந்த எட்டு இடங்களையும் we have to respect because God is already present, presence there. அது அப்ப அதுல இந்த பூமிக்கு நாங்கள் செய்கின்றதுதான் இந்த என்ன சொல்றது பேப்பர்கள் குறைவாக பாவிக்கணும். அடுத்ததாக அந்த இது வந்தால் கிணறு கேட்குற கலண்டர் மட்டைகள் எல்லாம் வந்தால் என்ன செய்யறது? அதனால ரீசைக்கிளுக்கு போடுங்க,
போடலாம்,
ரீசைக்கிளுக்கு போடுங்க. அதில் தப்பு இல்லை. நாங்கள் விக்கிரகங்களை வழிபட்டுட்டு பிறகு திருப்பி கடலுக்கு போடுறோம் தானே, கைவிடுகிறோம் தானே. அதனுடைய இதில் எந்தவித தப்பும் இல்லை. இது அந்த நேரம் உங்களோட இன்வொகேஷன் இந்த பிரசன்ஸுக்கு அது வந்ததே தவிர அதில் மீன் சுத்தி வருவதாலேயோ மாமிசம் சுத்தி வருவதாலேயோ அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது நாங்கள் இன்னும் எங்களுடைய சிலை வழிபாட்டை, விக்கிரக வழிபாட்டை, உருவ வழிபாட்டை, திருவுருவ படங்களின் வழிபாட்டை நன்றாக புரிந்து கொள்ள இன்னும் நன்றாக உதவும் எங்களுக்கு.
அற்புதமான விளக்கம். இந்த விளக்கத்தை பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை இங்கே நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல நேயர்கள் குழம்பி போயிருந்தார்கள். இந்த பிராம்டன்லே பிள்ளையார் சிலையை கொண்டு போய் வைத்தபோது அது எப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு சொல்லி அந்த அதுக்கு புரிம்பாகவே ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். நான் இந்த நிகழ்ச்சியிலே இதை நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டதை சரியாக தெரிந்து கொண்டு நினைக்கின்றேன். மை அதர் குவெஸ்சன், என்னுடைய அடுத்த கேள்வி, ஆகாஷிக் ரீடிங் என்று சொல்லி ஒரு ரீடிங்கை பற்றி என்று நாங்கள் ஒரு விவரம் கொடுத்திருந்தோம். இந்த ஆகாஷிக் ரீடிங் என்ன என்று நான் ஆய்வு செய்தபோது எனக்கு கிடைத்தது வந்து அருள் வாக்கு, அருள் வாக்கு சொல்லுதல். ஸோ இந்த அருள் வாக்கு எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களிலே, சிறு சிறு ஆலயங்களிலே வந்து கலையாடி அங்கே அருள் வாக்கு சொல்வார்கள். இன்னும் சில இடங்களில் போனீங்கன்னா ஒரு ஒருவர் இருப்பார், அவர் சின்ன ஒரு பூஜையில் இருப்பார், அவர் அந்த பூஜையில் இருந்து நீங்கள் கேட்கறத சொல்லுவார் அருள் வாக்கு. இது பல இடங்களிலே அது பலிதமாகி இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே மிகச்சிறிய வயதிலேயே இந்த அருள் வாக்கு சொல்லப்படுவதும் அது பலிதமாவதும் இருக்கிறதையும் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கிற போது இலங்கையிலே அண்மையிலே ஒரு 8 வயது சிறுமி, 4 வயது சிறுமி அந்த அருள் வாக்கை சொல்வது சரியாக மிகச்சரியாக இருந்ததை பார்க்கின்றோம். இந்த அருள் வாக்கு, இந்த ஆகாஷிக் ரீடிங் நான் கேட்டேன். ஆகாஷிக் ரீடிங் என்ன? இது பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து சொல்றது, பிரபஞ்சத்திலிருந்து பெற்று சொல்லப்படுகின்ற ஒன்று என்று சொல்லி எனக்கு விளக்கம் தந்தார்கள். பட் அதுக்கு பிறகு நான் அதை இன்னும் டீப்பாக பார்த்தபோது அருள் வாக்கு என்று சொல்லி இருந்தது. இந்த அருள் வாக்கு சொல்கிறது எப்பொழுது வந்தது? இதனுடைய தாற்பரியம் என்ன? இது உண்மைதானா?
முதலாவதாக இந்த வாக்கு, நான் பேசுகிறேன், நடராஜுமர்கள் பேசுகின்றார்கள், அதில் பேச டங் டு டிம்பனி, உங்கள் நாக்கிலிருந்து உதட்டிலிருந்து அந்த பேச்சு வருகின்றது. அந்த பேச்சு வேற, அதை நான் இங்கே என்னுடைய காதலே செவிப்பறை மென்சபுக்கு வந்தவுடனே நாங்கள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த ஸ்பீச்சில் அல்லது இந்த பேச்சில் பார்த்தோமென்றால் இது வந்து அதை உந்தி முதலா முந்து வழி தோன்றி, இது நன்னூல் சூத்திரம். ஒரு பேச்சு எப்படி பிறக்குதுன்னு சொல்றது, உந்தி என்றால் அடி வயிற்றிலிருந்து. இதில் அதை வந்து சொல்லுவார்கள், அந்த பேர்த் ஆஃப் த ஸ்பீச் வந்து வர்றது வந்து எப்படி என்று சொல்லி, அடி வயிற்றிலிருந்து வந்து இந்த தசைகளில் வந்து அதில் வந்து இருக்குது. ஒரிஜினேட்டர் பிரெயினில் இருந்து வர்றது, மற்றது அதில் இருந்து ஒரிஜினேட்டர், மற்றது கோஆர்டினேட்டர், வைப்ரேட்டர், ரெகுலேட்டர், மாடுலேட்டர் எல்லாம் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து தொண்டைக்கு குரல் நான் வருகின்றது, அப்புறம் உதட்டுக்கு வந்தால் அன்னம் இதில் இருக்கிறது. இதை பிரெயினில் ஸ்ட்ரோக் வந்தால் ஸ்பீச் போயிடும், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் பேரலைஸ்டானால் ஸ்பீச் போயிடும், வோக்கல் கோர்ட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலே எங்களுக்கு குரல் கீறி ஸ்பீச் போகுது, நாக்கு உதடு பல்லு போனால் சொல்லு போச்சு. 6 இடங்கள் சொல்கிறார் உற்பத்தி. இது மெடிக்கல் சயின்ஸில் கூட இல்லை, அவ்வளோ அற்புதமாக நன்னூலில் சொல்லிடுறார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி என்ற பாடலில் அருமையாக இந்த வாக்கு எப்படி தோன்றுகின்றது, எங்கே இருந்து வருகின்றது என்றதில் பற்றியெல்லாம் சொல்லுகின்றார். இது வந்து சொல்ற வாக்கு சத்தம் போட்டு நான் கதைக்க நீங்கள் கேட்கறது இஸ் எ க்ரோஸ் ஸ்பீச். அதானே நடக்குது, அது சொல்றது வைகரி
வைகரி
வைகரி. இதே மாதிரியாக இந்த வைகரி என்ற இதுக்கு வேற முதல் இந்த வாக்கு வந்து அதுக்கு முந்தின நிலை ஒன்று இருக்கிறது, அதை சொல்லுவார்கள் மத்திமை. அதை சொல்லுவார்கள் மத்திமை. இந்த மத்திமை என்ற இடத்திலே வாக்கு வருகின்ற பொழுது சொல்லுவார்கள் அது வந்து வெளியில வரையில. இப்போ நான் உங்களோட கதைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. அப்ப நான் என்ன கதைக்க போறேன்றது உள்ளுக்கு எனக்கு கேட்குதல்லோ. I can hear that within me, but you cannot hear. That is மத்திமை. That is மத்திமை. அப்படி கதைக்கிறதுக்கு முதல் எனக்கு தெரிய முதலே உள்ளுக்கு சாடையா தெரியும் முழுக்க தெரியாது. What I am going to sell என்றது எனக்கு கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல. அது அதுக்கு முதல் இதுக்கு ஃபார்மேஷன் சொல்றேன். தட் பஷந்தி சொல்லுவார்கள் மயில் முட்டைக்குள்ள மயில் குஞ்சு இருக்குமா, அதுக்குள்ள அந்த வண்ணம் எப்படி கலந்து போயிருக்கோ அதே முதலா இருக்குமா, அது பஷந்தி. அதுக்கு முந்தி இருக்கிற வார்த்தை சூட்சுமை அல்லது பறைவாக்கு, அது தெரியாது. இதுதான் நாலு வகையான வாக்கு. சூக்குமை என்றால் வெளிமக்கு கூட தெரியாமல் வெளிப்படாமல் இருக்கின்ற நிலையில வாக்கு. பசந்தி வெளிப்பட தொடங்குது, இது மூலாதாரத்திலிருந்து தான் தொடங்குறதாம். இப்ப பசந்தி வந்து அப்படியே சூக்குமை மூலாதாரத்திலிருந்து மேல வேற பசந்தி வரையக்குள்ள ஜாடையா தெரியுது என்ன சொல்ல போறேன்னு, என்னத்தை பத்தி கதைக்க போறேன்னு ஒரு ஒரு வேக் விஷுவலைசேஷன் ஆஃப் மை ஸ்பீச் டு கம் உனக்கு தெரியுது. மத்திமை எனக்கு தெரியுது ஆனா உங்களுக்கு தெரியாது. வைகரி நான் சொல்லுறேன் உங்களுக்கு தெரியுது, நீங்க கேக்குறீங்க. இதுதான் ஃபோர் ஸ்பீச்சஸ். இதுல யோகிகள் ஞானிகள் எங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னா தான் உங்களுக்கு கேட்கும், நீங்க சொன்னா தான் எனக்கு கேட்கும். நீங்கள் இதுல வானொலிக்கு முன்னால இருந்து கொண்டு இந்த முதுக்கு முன்னால இருந்து கொண்டு மனதில கேள்வியை நினைச்சுக்கொண்டு லம்போதரன் எங்க பாப்பம் சொல்லும் கொண்ட மனதுக்கு நினைச்சால் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் த பவர்ஸ் டு பெர்சீவ் யுவர் மத்திமா ஸ்பீச்.
மத்திமா ஸ்பீச்
அது சில பேருக்கு உண்டு. அவர்கள் சில பேர் ஞானிகள், சில பேர் யோகிகள், சில பேர் சைக்கிக் ரீடிங். நாட் ஞானிகளும் இல்லை யோகிகளும் இல்லை, சும்மா பார்த்து சொல்றது சைக்கிக் ரீடிங். ஆனா எல்லா ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் அது கிடையாது. விவேகானந்தர் ஒரு முறை டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாயார் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டார். ஒரு இடத்துல போய் இப்படி அருள் வாக்கு சொல்லவுடன் கேட்க அவன் அவரை பற்றி சொல்லி உனக்கு கடிதம் பெறும் என்று சொல்லுகின்றார். அதே மாதிரி அவருக்கு வருகிறது. இது விவேகானந்தர். அதுக்காக விவேகானந்தர் ஞானி இல்லை என்று இல்லை, அவருக்கு அருள் வாக்கு சொன்னவர் ஞானி என்றும் இல்லை. இட் டசன்ட் ஹேவ் எனி கோரிலேஷன் வித் தியர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். பட் இட் இஸ் கம்ஸ் அஸ் ஏ சித்தி, ஏ பவர் ஃபார் சம் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ் சோல்ஸ். இது மத்திமையில வரும். மத்திமை அது உங்களுக்கு தெரிகிறத அவர் சொல்லுவார். அதான் எனக்கு கிட்டல என்னுடைய உறவினர் ஒருவர் சொன்னார், நான் அருள்வாக்கு கேட்க போயிருந்தேன் இங்கே அருள்வாக்கு சொல்லுவரிடம். அப்போ வந்து நான் அந்த நேரம் ரியல் எஸ்டேட் படித்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய வேலையை விட்டுட்டு இதில் வர்றது என்ற யோசித்து கொண்டிருந்தேன். உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழப்ப நிலை இருந்தது. அவருடைய அருள்வாக்கு சொல்லுவார், அவர் சொன்னார் நீ உன்னுடைய வேலையை விடுவாய், நீ ரியல் எஸ்டேட் தான் செய்ய போகிறாய், அதுதான் வரப்போறாயின்னு சொன்னது. ஆனால் ஏற்கனவே அவனுடைய மனதிலே அது இருக்குத்தானே, அது அவர் சொல்லாமலே அவர் அதை உணர்ந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இது மத்திமை வாக்கை. உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய பிளான்ஸ், அதுகளை அவர் வாங்கி அவர் அதுக்கு பதில் சொல்றது, உந்துதல் கொடுக்கறது. இதை வந்து ஒரு வழிகாட்டியாக செய்யலாம். இது ஒரு தொண்டு, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அந்த நேரத்தில் இப்படி செய் அப்படி செய் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும், ஊக்கம் வரும். அது கடவுள் நம்பிக்கையும் அதோட சேர்த்து ஊட்டி ஒரு வைகர் கைடன்ஸ் கொடுப்பார்கள். அதை மிஸ்யூஸ் பண்ணுவவர்களும் இருக்கிறார்கள், பணம் பண்ணுறதுக்கு தன்னுவதற்கு மிஸ்யூஸ் பண்ணுவவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதை நல்ல விதத்திலே ஒரு அதற்கு பாவிக்கலாம். இது அருள் வாக்கில் ஒன்று. இன்னொன்று இருக்குது, எனக்கே தெரியாது உள்ளுக்குள்ள, எனக்கே தெரியாது அவருக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீ சத்யஜி பாபாவோடெல்லாம் இருந்தது, எனக்கே தெரியாது என்ன சொல்ல போறேன் என்ன நடக்க போறேன்னு அவர் சொல்லிடுவார். ஒரு இலங்கையில இருந்து ஒரு கல்வித்துறையிலே பணியாற்றுகின்ற ஒருத்தர் போயிருந்தார். அமர்ந்திருந்த பொழுது அப்படி வரிசையிலேயே பாபா வந்து கொண்டிருக்கிறார். இவளுக்கு முன்னாலே சற்று மினக்கட்டார். மினக்கட பக்கத்தில் இருந்தவர் பாபாக்க அவர் அறிமுகப்படுத்துறார். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆர் சம்திங் அந்த அவருடைய டைட்டிலை சொல்லி அறிமுகப்படுத்த பாபா திருப்பி சொல்றார் நோ என்று சொல்லி அவருக்கு கரெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பதவியை சொல்லி என்று சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி போட்டு போட்டார். இவர் இங்கே வர அவருக்கு ப்ரமோஷன் அங்கே இருக்குது, இவருக்கே தெரியாது. பாத்தீர்களா? இதெல்லாம் வாக்குகளை அது வர்றதுக்கு முந்தியே கண்டுபிடிக்கிறது. ஆகவே இவர் இப்படி வந்த பிறகு இவர் ஆட்ட போகின்ற கதைகள் இதுகள் எல்லாம் இங்க முதலே வந்துடும். இதுதான் அந்த நிலைமை. அவனுடைய இதை அருள் வாக்கு சொல்லுபவர்கள் எல்லாம் அருளாளர்கள் அல்ல. அருளாளர்கள் எல்லாரும் அருள் வாக்கு சொல்வதில்லை.
இது எப்படி வாய்க்குது? இது இது இது
ஒரு சில பேருக்கு பிறப்பிலேயே வந்துருக்கு, சில பேருக்கு ஆக்சிடென்டலா இடையில வருகுது. நம்புங்கள் நாராயணன் ஒருத்தர் இருந்தார். நம்புங்கள் நாராயணன் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர், மில் வைத்திருந்தார், இந்தியாவில் இருந்தவர். இப்போ இருக்கின்றார் நினைக்கிறேன், தெரியவில்லை. அவர் ஒரு முறை அந்த மில்லிலே பெல்ட்டை இழுத்து மாட்டுகின்ற பொழுது விழுந்து தலையிலே அடிபட்டு தலை காயம்பட்டு வைத்தியசாலையில் இருந்தார். அதிலிருந்து நினைவு தெரிவு பொழுது எக்ஸ்ட்ரா சென்சுவல் பெர்செப்ஷன், ESP இலங்கைக்கு போவதா இல்லையா யோசித்து நம்புகள் நாராயணன் போனார்கள். இலங்கைக்கு போ, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீ நல்லா வருவாயன்னு. அந்த காலத்திலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் நடந்து கொண்டிருந்த காலம், லலிதத்திரமல்ல ஜிஆர் ஜவஹர் அரசாங்க காலம், அவர் வந்து இன்றைக்கு மகாராஜா நிறுவனம் இலங்கையிலே நன்றாக இருக்கின்றது. அதான் இந்த அந்த வாக்கு. அது ஆக்சிடென்ட் ஆல தலையில அடிபட்ட பிறகு வந்த என்று சொல்லுகின்றார். சில பேர் கடவுளுடைய வழிபாட்டினூடாக வந்தது என்று சொல்லுகிறார்கள். சில ஞானியர்களுக்கு இயற்கையாக இருக்கின்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அவருடைய அந்திம காலத்திலே விவேகானந்தர் ஒரு முறை அவரை படுத்திருக்கின்றார், இவர் பக்கத்தில் இருக்கின்றார். அப்போ யோசிக்கின்றார், இவரை அவதாரம் அவதாரம் என்று அவர் நல்லா சோதித்து போக சொல்லுகிறாரே, இந்த நேரம் இவர் தன்னை அவதாரம் என்று சொன்னார் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய மனதிலே நினைக்க ராமகிருஷ்ணர் எழுப்பித்தனாம். இவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனே இந்த ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான் என்று உடனே சொன்னார். இது உள்ளுக்கு இருக்கிறத டக்கன் எடுத்து வெளியே சொல்றது. இதுதான் அருள் வாக்கு. இதுல வழிகாட்டலும் உண்டு, அருளாளர்கள் உண்டு, ஞானிகள் உண்டு, அவதாரங்கள் உண்டு, சைக்கிக் ரீடிங் சாத்திரக்காரர்களும் உண்டு, ஏமாற்று பித்தலாட்டக்காரர்களும் உண்டு.
இந்த சைக்கிக் இதை எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டாக்டர். இந்த சைக்கிக் ரீடர்ஸையும் இந்த அருளாளர்கள் அருள் வாக்கு சொல்லுவர்களையும் வந்து கொஞ்சம்
இட்ஸ் எ பவர் யார்கிட்ட இருக்குன்றதை பொறுத்தது.
அது இருக்கிறது சரியா இருக்குமா? How can you
judge? அது இருக்கு. ரஸ்புடின் இருந்தான் தானே, ரஷ்யாவிலே ரஸ்புடின் இருந்தான் கேட்டிருப்பீர்கள். அவர் பெரிய வைத்தியங்கள் எல்லாம் செய்தான், குணமானது தானே. அப்ப அது எங்கே இருக்கின்றது என்பதை பொறுத்தது. நான் சமீப காலத்தில் ஒரு முறை இந்தியாவுக்கு போயிருந்தேன், மதுரைக்கு. மதுரைக்கு போயிருந்த காலத்தில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற பழமுதிர்ச்சோரை அந்த கோயில் வேலை வெளியில் வரும்பொழுது அதில் அந்த
அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு,
ஓ அதில் வரும்பொழுது அந்த பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் வந்தார். கையில் ஒரு சின்ன வேலுண்டம் வைத்திருந்தேன். நான் அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்தேன், அந்த சாப்பிட்டு வந்ததுக்காக கொடுத்தேன். அப்போ அவர் சடனு நான் அந்த வாகனத்தில் ஏறும்பொழுது அவர் வந்து சொன்னார், இந்த அருள்வாக்கை கேட்டுட்டு போகிட்டு போனதில் கையை பிடித்து இழுத்து கையில் வேலை வைத்து கொண்டு சொன்னார் இருந்து கொண்டு நீர் வந்திருக்கிற பயணம் நீர் எதிர்பார்த்து வரவில்லை இந்த கோயிலுக்கு. உண்மை, நான் அந்த கோயிலுக்கு கண்டு நான் வெளிக்கிட்டு வரவில்லை, டக்கண்டு வந்த பொழுது இருந்தா போல ஞாபகம் பண்ணி வந்தேன். இரண்டாவது சொன்னார், நீர் வந்த பயணங்களில் இந்த கோயில் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர், ஆனால் உமக்கு எந்த விதமான தேவையங்கிறது நீர் வழிபடையில்லை, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி நீட்ஸ் சொன்னார். அண்ட் யூ ஹேவ் சம் வொரிஸ் என்று சொல்லி அந்த வொரிஸையும் சொன்னார். அவ்வளவும் சொன்னார் அதெல்லாம். அப்போ அவருக்கு எப்படி தெரியுது அதெல்லாம்? இது சாதாரண வழியில இருக்கிறேன். அப்பா உடனே அவருக்கு 10 ரூபாய் தூக்கி வச்சுட்டு நான் காரில் ஏதாவது விடாம கலைச்சு கலைச்சு காசு கட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப இது ஒவ்வொருத்தர் பாவிக்கிற விதத்தை பொறுத்தது. அப்ப அவருக்கு அந்த சக்தி இருக்குது, அதை அதுக்காக ஒரே வழியாக போய் அடிபணிந்து இவர் தான் சுவாமி என்றது இல்லை. அவருக்கு சில புத்தி இருந்தால் இவர் தானே அவதாரம் பண்ணிடுவார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சேர்ந்துடும்.
சைக்கிக் ரீடர்ஸ், இது இது வந்து கொஞ்சம் எனக்கு கண்ட்ரவர்ஷியலான டாபிக். பட்
சைக்கிக் ரீடர்ஸ் வந்து ஒன்று வந்து பையன் சொல்வது, எங்கள் ஊரில் வந்து நினைச்ச காரியம் சொல்வதன் இருக்கின்றது. நினைச்ச பிரச்சனம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில். இது ஒரு ஜோதிட சாஸ்திரம், ஒருவர் பிரச்சனை சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். அதில் நினைச்ச காரியம், எனக்கு வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பிராமணர்கள் கூட அதை செய்து கொண்டு வந்தார். மிகவும் அன்புக்கு அன்பாக என்னை பார்த்தவர்கள். அதனால் அவர் வந்து நிச்சயம் உண்டு, அது வந்து சொல்றதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு கேட்க ஒரு எங்களுக்கு ஒரு பொருள் துளைந்து விட்டது, அல்லது ஒரு காரியம் நடக்க போகுது, ஒரு வியாதியில் இருக்கிறார் எலும்பு வேறா, நிச்சயம் நடக்குமான்னு கேட்பதுக்கு வருவோம். அதில் இவ்வளவு காசண்டு கிடையாது, நாங்கள் வந்து போய் அவனை கேட்கவில்லை, பார்ப்பார் எந்த நேரத்தில் வருகிறார்கள், எந்த கிழமையிலே வருகிறார்கள், ஒரு ஆள் வருதோ ரெண்டாள் வருதோ மூன்றாள் வருதோ, எந்த திக்கில் இருந்து வருகிறார்கள், எந்த கோலத்தில் இருந்து வருகிறார்கள், என்ன நிற வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். போன உடனே வித்தி வைத்து போட்டு ஒரு கிழமையின் பெயர் சொல்லு, ஒரு பூவின் பெயர் சொல்லு, ஒரு இலக்கத்தின் சொல்லு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்குது. பாட்டாக இருக்கின்றது. தெற்கிழக்கு திசையிலிருந்து ஒருவர் வந்தால் என்ன பலன், ரெண்டு திசை வந்தால் என்ன பலன், மூன்று திசை வந்தால் என்ன பலன், கைம்பன் வந்தால் என்ன பலன், தலைவரி கோலத்தில் வந்தால் என்ன பலன், வெள்ளாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், கருப்பாடை உடுத்தி வந்தால் என்ன பலன், அந்தி சாயும் பொழுது வந்தால் என்ன பலன், அதிகாலையில் வந்தால் என்ன பலன், குந்தி இருந்து கேட்டால் என்ன பலன், கூட இருந்து கேட்டால் என்ன பலன், இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதுல எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் அதை போட்டுட்டு அவர்கள் அந்த நிகழ்தகவை சொல்லுவார்கள். இந்த பொருள் வந்து கிடையாது, இது நீ உயிருள்ள பொருளை பத்தி கேட்டு வந்திருக்கிற, அது அழிஞ்சு போச்சு, மாடு கொண்டு வெட்டி போட்டாங்க, அல்ல உயிருள்ள பொருளை பத்தி வந்திருக்கிற, தென்கிழக்கு திசையில போய் கொண்டிருக்குது, போய்பிடி, அல்ல நீ ஒரு உலோக பொருளை பத்தி வந்திருக்கிற, பவுனை பத்தி வந்திருக்கிற, தண்ணி போற இடத்துல நிக்குது, கிணத்தடியில குளிக்க போட்டுது மோதிரம், அல்ல நீ திருட்டு போயிட்டுது வராது, இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். இது நிச்ச காரியம், இது சாஸ்திர விதி, இது படித்து தெல்வது, இது சக்தி இல்லை, இது படித்து கான்சென்ட்ரேட் பண்ணி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் சொல்றது, படித்து தெல்வது, அது ஒரு கல்வி.
இப்போ பாருங்க, இந்த சின்ன சின்ன ஆலயங்களில் கலையாடி சொல்றது இருக்கோ,
அதுவும் இருக்கிறது. கலையாடி சொல்வதிலே சில அது நேரம் அறுவை வாக்கு வருவது உண்டு, வரையக்குள்ள அதில் பலிதமாவதும் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே இருக்கின்றார், அவர் சொன்னார், தான் அந்த நாளில் இருந்த பொழுது அங்கே இருக்கிற பல்கலைக்கழக மாணவராக இருந்த பொழுது அந்த பொண்ணு சொன்னார், நீ இங்கே இருந்து இந்தியா போவாய், ஆனால் இந்தியாவில் படிக்க மாட்டேன், நீ கனடா போவாய்ன்னு அந்த பொண்ணு கலையாடி சொன்னாவாம். அந்த நேரம் பொழுது அவருக்கு இந்தியா போகிற எண்ணவும் இருக்கவில்லை, கனடாவுக்கு போகிற எண்ணவும் இருக்கவில்லை, இன்றைக்கு கனடாவிலே அவர் இருக்கின்றார். இது கலையாடும் பொழுது சொன்ன வாக்கு.
சரி, ஓகே, இப்போ சரி, இங்கே வந்து சில வட அமெரிக்காவிலே கூட, இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்ட நாடுகளிலே கூட சில கோர்ட் கேசஸ் தீர்க்க முடியாமல், எத்தனையோ வருடங்கள் அது தீர்க்க முடியாமல் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால், சில வேளைகளிலே ஒரு சைக்கிக் ரீடர்கிட்ட போய் அந்த சைக்கிக் ரீடரோட கைடன்ஸோட அந்த கோர்ட் கேஸை திருப்பி எடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கும்.
அது வந்து அது அந்த இன்வெஸ்டிகேட்டர் அல்லது பொறுப்பாளருடைய பர்சனல் இதாக தான் இருக்கிறது. சைக்கிக் ரீடிங்கை நீங்கள் எவிடென்ஸாக கோர்ட்ஸில் கொடுக்க இயலாது, பட் இட் கிவ்ஸ் சம் டிரெக்ஷன் அண்ட் க்ளூ டு சர்ச் ஃபார் தி எவிடென்ஸ்.
இட் இஸ் நாட் தி எவிடென்ஸ்.
அதே மாதிரி தான் நாங்கள் வாழ்க்கையிலே சைக்கிக் ரீடிங்ஸை நாங்கள் ஏதோ வேத வாக்காக எடுக்கப்படாது. இட் கிவ்ஸ் அஸ் எ கைட்லைன். It's not a, what you call, determined law. உங்களுக்கு தந்தது இப்படி செய்யண்டு இல்லை. It gives us a guideline and guidance. அவ்வளவுதான். அப்படிதான் நாங்கள் சைக்கிக் ரீடிங்ஸ் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொன்று, இது பிரபஞ்சத்தில் இருந்து வருகின்றது சொல்லாது. பிரபஞ்சத்தில் இருந்து இறக்கப்படுகின்றது வேத ஆகமங்கள், காஸ்மிக் பொட்டன்ஷியலில் இருந்து வாரது, அது வேறு, சைக்கிக் பொட்டன்ஷியல் வேறு. அதை எடுத்தவர்கள் ரிஷிகள். அவர்களுக்கு அதை பார்க்க திருஷ்டி என்றால் பார்ப்பது. அவர்கள் ரிஷிகள் என்றால் இவற்றை பார்க்கக்கூடிய சக்தி வைத்தவர்கள். காஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் மெசேஜ் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத், அதான் மெய் என்று சொல்லுவோம். அதை டீசைவ் பண்ணி இறக்கி எங்களுக்கு வார்த்தைகளாக வடித்து வந்ததுதான் எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள். இதுதான் குரான், இதுதான் பைபிள்,
குரான்.
அப்ப அந்த டீசைவ் பண்ணி கொடுக்கின்ற அந்த இது இருக்கின்றது, அது வேறு, அது அருள் வாக்கு அல்ல. அது ஏற்கனவே இருப்பதை அவர்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். இது போனாலும் அந்த ட்ரூத் அப்படியே இருக்கும். அதான் இந்த உண்மைகளை சொல்லுகின்ற நூலை தமிழிலே சொல்லுவார்கள், மெய் கண்ட சாஸ்திரம். மெய் என்றால் உண்மை, காஸ்மிக் ட்ரூத், தி ரிவீல்டு ரெவல்யூஷன் ஆஃப் தி காஸ்மிக் ட்ரூத்.
டாக்டர், இதில் இன்னொரு ஒரு உதிரி கேள்வி. நாங்கள் பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சோட சோபச்சாரத்தில் வந்து இந்த வீட்டிலே செய்கின்ற ஆத்மார்த்தமான பூஜைக்கு வந்து சில வேளைகளில் வந்து நாங்கள் பூக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பூக்களை பல நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைப்போம். பரம்பரான வீடுகளில் வந்து மச்ச மாமிசமும் அதுவும் எல்லாம் ஒரே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். அதே இடத்துல பூவை வச்சுட்டு கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணலாமாங்கிற ஒரு கேள்வி.
உமன்லையும் வந்து அந்த புஷ்ப விதி என்னொன்று இருக்கின்றது. புஷ்ப விதி என்று கமலை ஞான பிரகாசர், தர்மபுர ஆதீனத்துக்கு குருவாக இருந்தவர், இல்லறத்தலைவர், ஒரு மகாஞானி. அவர் மனைவியோட இருந்து தான் பாடம் சொல்லிக் கொடுப்பாராம். அவருடைய மாணாக்கர் ஒருத்தர் ஜோசித்தார், இவர் என்ன மனைவியோட நேரில் நெருக்கமாக இருக்கிறார், இவர் எப்படி இவ்வளவு ஞானவானாக இருக்க முடியும் என்று அவர் நினைத்தவுடன் அதான் வாக்கு தெரிஞ்சிட்டது அவருக்கு. அவர் நினைச்சோடனே இவருக்கு தெரிஞ்சிட்டது. அடுத்த நாள் பாடம் சொல்லிக்க மனைவியை கூப்பிட்டு தன்னுடைய தொடையிலே அமர சொன்னாராம். அமர்ந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார். பார்க்கின்ற மாணவருக்கு பார்வதி பரமேஸ்வரராக அவர் காட்சி அளிக்கின்றார். அவர்தான் கமலை ஞான பிரகாசர். அவர் இல்லறத்தார். அவருடைய வழியிலே தான் தர்மை ஆதீன குரு முதல்வர் முதல் வந்து அவருடைய சன்னியாசம் எடுத்து அவர் தர்மை குரு ஆதீனம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்றது. அந்த கமல ஞான பிரகாசர் வந்து புட்ப விதி அதாவது புஷ்ப விதி என்றதில் எழுதுகிறார். என்னென்ன பூக்களை பாவிக்க வேண்டும், என்னென்ன பூக்களை பாவிக்கப்படாது என்ற விதி எல்லாம் எழுதியிருக்கின்றார். அதிலே விளக்கமாக இருக்கின்றது. ஆர்வனாவலர் வந்து சிவாலய கைங்கரியவியல்ல எப்படிப்பட்ட பூக்களை நாங்கள் பாவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்கக்கூடாது என்ற விவரங்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். சிவாலய கைங்கரியவியல் என்று சொல்லி அவருடைய சைவ வினாவிடையிலே ஒரு பகுதி இருக்கின்றது. கோயிலை போய் கூட்டி எப்படிப்பட்ட பூக்கள், பத்திர புஷ்பம் எடுத்தல் என்று அர்த்தம் இருக்கின்றது. அப்போ எப்படிப்பட்ட பூக்களை பாவிக்க வேண்டும், கடவுள் பூசைக்கு ஆகாத பூக்களவை, எடுத்து வைத்து உலர்ந்த பூ, எடுத்து வைத்து உலர்ந்த பூவும், தானே விழுந்து கிடந்த பூவும், பழம்பூவும், உதிர்ந்த பூவும், அரும்பும், இரவில் எடுத்த பூவும், கைச்சி இலை, எருக்கு இலை, ஆமணக்கிளை இவற்றில் கொண்டு வந்த பூவும், காற்றின் அடிபட்ட பூவும், புழுக்கடி, எச்சம், சிலந்தி, நூல், மயிர் என்பவற்றோடு கூடிய பூவும், மோந்த பூவுமா, இவ்வளவு பூவும் பூசக்குதவாது. இது புஷ்ப விதியின் சுருக்கம ஆறுமுகனாவலர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அப்போ பழம்பூ உதவாது. அதே மாதிரி பின்னப்படுத்தப்பட்ட பூ, நாங்களெல்லாம் பூஜைக்கெல்லாம் இதழ்களை கொடுத்து தானே கொள்வோம், என்னுடைய வீட்டில் கூட அப்படித்தான் சொல்லுவோம். அதுக்கும் பூஜைக்கு கூடாது, முழுமையாக உதவணும். மகாவிஷ்ணு சிவனுக்கு 1000 தாமலர் கொண்டு பூஜை செய்கின்ற பொழுது கடைசியாக எல்லாம் பார்த்தா 999 முடிஞ்சிச்சு, ஒன்று கணக்கு மிஸ் பண்ணிட்டார். உடனே ஒரு இதழ் எடுத்து போட்டிருக்கலாம் தானே,
இது
தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டேன், தன்னுடைய கண்ணை எடுத்து போட்டார். அதான் புண்டரீ காஷன் அவருக்கு பெயர். அதாவது அந்த அந்த
தாமரை
தாமரையாக தாமரை போன்ற கண், தாமரையாக போட்டவன், ரெண்டும் பெறும், இரண்டு அர்த்தத்துக்கும் பெறும். புண்டரீ காஷன்
தாமரை,
அப்ப அச்சம் என்றா கண், ஒருத்தர் அச்சம் என்றா ஒருத்தருடைய கண், காமாட்சி என்றா காமக்கண், மீனாட்சி என்றா மீன் போல கண், விசாலாட்சி என்றா விசாலமான கண், அந்த காம கண்ணியார் என்று சங்க புலவர் ஒருத்தர் இருந்திருக்கின்றார். காமாட்சியினுடைய தமிழ் பெயர் அது. அப்ப இந்த இப்படிப்பட்ட அந்த அப்ப பூவை அவர் உதிர்ந்து பிச்சு எடுத்து போடப்படாது. இது விதி, இது விதி, விதி தெரிந்திருக்க வேணும். ஆனால் எங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே எல்லா சீசனுக்கும் பூ வராது, ஒவ்வொரு நாளும் போய் பூக்கடையில் பூ எடுக்க இயலாது, முன்னால் பூ மரம் வைத்து எடுக்க முடியாது. ஆனால் இப்போ சீசன் வருகுது, தயவு செய்து உங்கள் வீட்டில் முன்னால் கொத்தி பூங்கண்டு வைக்கின்ற பொழுது மலர்கின்ற பூக்களை வைத்து பூனை அதில் உதற விடாமல் அதில் ஒன்று ரெண்டாலும் எடுத்து சுவாமிக்கு ஒரு நாளும் பையங்கள் மிகுந்த புண்ணியமாக, பாவம் போகும், வீட்டில் மங்களம் வரும். கன பேர் வீட்டில் பூக்கண்டு வைத்திருப்பார்கள், உயர்ந்து கொட்டும், சுவாமி கெடுத்து வைக்க மாட்டேன். வீட்டில் நிறைய பிரச்சனை, அந்த பூவில கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு வைத்தால் அறவாசி பிராஜனம் ஓடும். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எங்களுடைய கர்மா. நாங்க வினை சொல்றது இது மாமனால பிரச்சனை, மாமியால பிரச்சனை, மனுஷியால பிரச்சனை, மனுஷனால பிரச்சனை, ஒருவராலும் இல்லை. தீதம் நன்றம் பிறகு வேறா அதான் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். இந்த வினைப்பயன் எல்லாம் ஓய்ந்து போக வேணும் என்றால் அவருக்கு பூட வேணும். ஒரு பில்வம் வச்சால் சொல்வார்கள் என்ன, திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வமிலையை எடுத்து சிவனுக்கு வச்சால் 3 ஜன்மங்கள்ல செய்த பாவம் போகுது. அஷ்ட தரித்திர விநாசக லிங்கம், 8 விதமான தரித்திரங்களையும் நாசம் செய்கின்றது லிங்கம். என்ன 8 விதமான தரித்திரம், 8 விதமான செல்வங்கள் இருக்குன்னு இல்லையா, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வீரம் இருக்க வேணும், விஜயம் என்றால் புகழ் இருக்க வேணும், தன மற்றது சந்தானலட்சுமி இருக்கின்றது இல்லையா, அறிவு சந்தானம் எல்லாம் வேணும். இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதான் தரித்திரம். தனம் இருக்காது,
ஒரு வில்ல
தனம் இருந்தாலும் சாப்பாடு இருக்காது, தானியலட்சுமி தனம் தானியம் இருந்தாலும் சம்பத்து என்ன பிள்ளைகள் இருக்காது, தனம் தானியம் பிள்ளைகள் இருந்தாலும் அறிவு இருக்காது,
சின்ன
இருந்தாலும் ஒரு துணிவு வீரம் இருக்காரு, மனைவியுடைய முந்தானைக்கு பின்னால இருப்பார், வீரம் இருக்காது, அடுத்து வீரம் இருந்தாலும் புகழ் இருக்காது. இதெல்லாம் இல்ல, அஷ்ட தரித்திர விநாசகலிங்கம் என்றால் அஷ்டலட்சுமியும் வரும். பூ எடுத்து ஒரு வச்சாருந்து இந்த விதி விலக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உதிர்ந்த பூக்களால பூஜை செய்வதற்கு உரிமை உண்டு, அது சன்னியாசிகளுக்கு உரியது. ஞான நிலையில இருக்கிற சன்னியாசிகள் பூவை கூட பிடுங்க வாழ்ந்தவர், அவர்கள் உதிர்ந்த பூவைத்தான் எடுத்து செய்வார்கள். சிவஞான சித்தியாரில் அது விதிவிலக்காக உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார் சாரதா தேவி அவர்கள் அப்படி உதிர்ந்த பூவில கீழே துணி விரிச்சு வச்சு அந்த பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறார். எங்களை ஊர்ல பவள மல்லிகை என்ற ஒரு மல்லிகை இருக்குது, அதிக முதிர்ந்த பிறகு எடுத்து பூஜை செய்வார்கள் சில பேர் செய்வார்கள். அதெல்லாம் விதி விலக்குகள். பூ இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. நீங்க வில்வமில வேண்டி வச்சால் 6 மாசத்துக்கு வச்சு பூஜை பண்ணலாம். வில்வமிலைக்கு நிர்மாலிய தோஷம் இல்லை, திருப்பி கழுவி போட்டு திருப்பியும் பூஜை பண்ணலாம். துளசி இலையும் இதே மாதிரி 6 மாசம் வச்சு பூஜை பண்ணலாம். ஆனா இங்க சூதர்சன நிலைக்கு கொஞ்சம் கருகி உதிருது, அந்த பொடி ஆகுது. இந்த மாதிரி செய்யலாம். அது இருக்கிறது கொஞ்சம் வசதி இருந்து தங்கத்துல பூஜை வச்சீங்கன்னா அது எவ்வளவு காலக்கும் திருப்பி திருப்பி பூஜை பண்ணலாம் ஆகம விதி இருக்குது. நான் ஒரு உடம்பு செய்வதை பார்க்கவில்லை.
வணக்கம், கொஞ்சம் கேள்வி குயிக்கா இருக்கணும் வேண்டா, ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. வணக்கம்.
வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர் கலைச்சவலன். உண்மையில நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்க எனக்கு இந்த வானொலியை விட்டு அங்கரைஞ்சரை இறக்க மனம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கிழமை அப்படித்தான் நடக்கின்றது எனக்கு. எனக்கு நிறைய அறிய வேணும். நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ரீதியில உண்மையில வந்து ரெண்டு சொன்னால் இப்ப சில பேர் இந்த விளக்கம் சொல்லுவேன்னு தான் ஊருக்கு உபதேசம் எனக்கு நடி பாப்பான்னு சொல்லி அதுல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து ஒரு சின்ன புள்ளி வந்து சாக்லேட் சாப்பிட்டு கொண்டிருக்கான். இனிப்பு இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்க தான் வந்து சொல்லி சொல்ல நிக் பாட்டின்னு சொல்லி போட்டு ராமகிருஷ்ணன் கூட்டி கொண்டு போயிருக்குல்ல, இந்த புள்ள வந்து ரவி சார் இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கு, இதுக்கு ஒரு புத்தி சொல்லி நிப்பாட்ட சொல்லி. அப்ப அவர் சொன்னாராம் என்னன்னு சொன்னால் வார கிழமை வர சொல்லி நான் அந்த மனவழி சொல்றேன்னு சொல்லி. அப்ப இவருக்கு வந்து இந்த புள்ளைய கூட்டி வந்தாச்சு, ஒரு கதையும் திருப்பி கதைக்கிறாரு. அப்ப அடுத்த கிழமை போறதுக்குள்ள யோசிச்சிருக்கிறேன், இவர் உடனே புத்தி சொல்றவர் என்ன சொல்லு இல்லையானு சொல்லி. அப்ப போய் அடுத்த கிழமை கூட்டி கொண்டு போய் ராமகிருஷ்ணன் தம்பி என்ன இனிப்பு சாப்பிடறத நிப்பாட்ட சொல்லி பிள்ளைகளுக்கு ஓமனி நான் நிப்பாட்டுறேன் சொல்லி. அப்பதான் தாய் கேட்டவாம், ஏன் நீங்கள் உடனே சொல்லி இல்லையானு சொல்லி. அப்ப ராமகிருஷ்ணன் சொன்ன தாயே, இதுவரையும் நானும் அந்த இனிப்பை சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன், நான் நீங்கள் வந்து கேட்டு அண்டைக்கே நான் விட்டுட்டேன். அதுதான் ஒரு கிழமைக்கு பிறகு பெற சொன்னான், இப்ப நான் கிளியரா இருக்கின்றேன், நான் புத்தி சொல்ல தகுதியத்தவன் சொல்லி.
நன்றி நன்றி இவ்வளவுநாதன், நன்றி.
வணக்கம். இந்த பூக்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கின்றது. இதுல ஆர்வனாவோட சொல்லுகின்றார், இன்ன இன்ன பத்திர புஷ்பம் இவ்வளவு இவ்வளவு காலத்துக்கு வைத்து சாத்தலாம் என்ற நியமம் உண்டோ? புரட்சிக்கு வச்சு சாத்த பத்தி. ஆம், வில்வம் 6 மாசத்துக்கும், வெண்துளசி 1 வருஷத்துக்கும், தாமரைப்பூ 7 நாளுக்கும், அலரிப்பூ 3 நாளுக்கும் வைத்து சாத்தலாம். இது ஆர்வனாவுடைய சைவ வினாவிடை. அதே மாதிரியாக சில பூக்கள் சில பேருக்கு சாத்தப்படாது. நான் சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் போயிருந்தேன், துளசியை விநாயகருக்கு சாத்தி இருந்தார்கள், சாத்தப்படாது. ஆலயத்திலே கூட அப்படி செய்திருந்தார்கள். இன்ன இன்ன தேவருக்கு இன்ன இன்ன பத்திர புஷ்பம் ஆகாது என்ன நியமம் உண்டோ? ஆம், விநாயகருக்கு துளசியும், சிவபெருமானுக்கு தாளம்பூவும், உமாதேவியாருக்கு அருகும் நெல்லியும், பைரவருக்கு நந்தியாவத்தமும், சூரியனுக்கு வில்வமும், விஷ்ணுவுக்கு அட்சதையும், பிரம்மாவுக்கு தும்பையும் ஆகாவாம். அப்ப அட்சதையும் வச்சு கும்பிடலாம். அதாவது பூஜை இல்லாட்டிக்கு கொஞ்சம் அரிசி, முழு அரிசியா இருக்கணும், உடஞ்சி அரிசியா இருக்கப்படாது. அவட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலைஞ்சி வச்சிருந்தா அதே பூவுக்கு பதிலாக போடலாம். ஆனா அட்சதையை போட்டு விஷ்ணுவை கும்பிட இயலாது.